Subhanallah. Subhanallah wa bihamdihi subhanallahil azim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nu'minu billahi wa natawakkalu alayhi. Na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نام يار என்பதை நாமே யோசித்து பார்ப்போம் الله سبحانه وتعالى இந்த உலகிலே மனித சமூகத்தை படைத்து அவர்கள் நேரான வழியில் சீராக வாழ வேண்டும் என்பதற்காக காலம் தொட்டு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்து அத்தோடு நின்று விடாமல் அவர்களோடு சேர்த்து வேதங்களையும் அனுப்பி வைத்தார்கள். இந்த வரிசையிலே இறுதியாக வந்தவர்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை வேத நூலாக வழங்கினார். எந்த சமூகம் மத்தியில் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அவர்கள் முதல் மறுமை நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதே அல் குர்ஆனையும் அதே போன்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையின் வழிமுறையையும் இவர்களுக்குரிய வழிகாட்டிகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த வழிகாட்டக்கூடிய அல் குர்ஆன் அஸ்-ஸுன்னாவின் பிரகாரம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களின் அடிப்படையில் நம்மை நாம் சீர்திருத்தி இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிவோம் என்றால் இந்த உலகத்திலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை எமக்காக காத்திருக்கின்ற அதே வேளை மறுமையிலே வெற்றியும் எமக்காக காத்திருக்கிறது. அதே நேரம் இந்த அல் குர்ஆன் அஸ்-ஸுன்னாவை புறக்கணித்து தான் தோன்றித்தனமாக கண்மூடித்தனமாக வாழ்ந்து மரணிப்போம் என்றால் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறோம் என்பதை விட நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கையிலே தோல்விகளும் இழிவுகளும் எமக்காக காத்திருக்கிறது என்பதனை முதற்கணம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலே கூறப்பட்ட இந்த அடிப்படையின் மூலம் மிக தெளிவாக நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மைதான் இந்த அல் குர்ஆன் அஸ்-ஸுன்னா அல் குர்ஆன் வல் ஹதீஸ் இதிலேதான் நேர்வழி இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களின் அடிப்படையில் எம்மை நாம் சீர்திருத்திக் கொள்கிற பொழுதுதான் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்கும் அதே போன்று அல்லாஹ்விடம் இவர் சாலிஹானவர் என்று பெயர் பெறுவதற்கும் நாம் தகுதியானவர்களாக மாற முடியும். இதை விட்டுவிட்டு எமது இஷ்டப்படி நாம் வாழ்ந்து மடிவோம் என்றால்
நாம் எப்படி எம்மை சொல்லிக் கொண்டாலும் ஒருபோதும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தையோ அல்லாஹ்விடத்தில் இவர் சாலிஹானவர் என்ற நற்பெயரையோ எம்மால் பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த அல் குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது மிக தெளிவாக ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹு தஆலா விளக்கப்படுத்துகிறார். அதாவது அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் இரண்டாம் வசனம், ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். இதோ இருக்கக்கூடிய இதுதான் சத்திய வேதமாகும், இதிலே சந்தேகமே கிடையாது, இது நேர்வழி காட்டக்கூடியது என்று சொல்லிவிட்டு அங்கு அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறான். இது அனைவருக்கும் நேர்வழி காட்டாது, ஹுதன் முத்தகீன் உள்ளத்திலே பயத்தோடு அல்லாஹ்வை பற்றிய பயத்தோடு மர்மையை பற்றிய பயத்தோடு நரகத்தை பற்றிய பயத்தோடு வேதனைகளை பற்றிய அச்சத்தோடு யார் இந்த அல் குர்ஆனை எடுத்து படிக்கிறாரோ அவருக்கு இந்த அல் குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த வசனத்தின் மூலம் இந்த ஒரு நோக்கத்தை தாண்டி நாம் இந்த அல் குர்ஆன் சுன்னாவை படிக்கிற பொழுது அது விமர்சன கண்ணோட்டத்திலோ அல்லது குறை காண வேண்டும் என்ற நோக்கத்திலோ அல்லது தாம் செய்யக்கூடிய விடயங்களுக்கு ஆதாரம் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலோ இந்த அல் குர்ஆனை நாம் எடுத்து படித்தால் அது ஒருபொழுதும் எமக்கு நேரான வழியை காட்டாது, அல்லாஹ்விடம் சென்றடையக்கூடிய அந்த சத்திய பாதையை காட்டப் போவதில்லை. நேர்வழி எமக்கு வேண்டுமென்றால் அல் குர்ஆனை எடுத்து திறந்து படிக்க வேண்டும். முக்கியமான ஒரு நிபந்தனை, உள்ளத்திலே அச்சம் இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் இன்னொரு இடத்திலே இப்படி சொல்கிறார், மனிதர்களுக்கு உதாரணம் காட்டுகிற பொழுது கொசுவையோ அல்லது அதற்கு சிறிய ஒன்றையோ உதாரணம் காட்ட அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதே அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹு தஆலா பலரை நேர்வழியில் செலுத்துகிறான், அதே போன்று இன்னும் பலரை வழிகெடுக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதிலிருந்து இந்த அல் குர்ஆனிலே வழிகேடு இருக்கிறது என்று நாம் விளங்க முடியுமா? அப்படி அல்ல, நாம் பார்க்கின்ற கண்ணோட்டம் தான் அங்கு சரியாக இருக்க வேண்டும். அந்த கண்ணோட்டம் தவறாக இருக்கிற பொழுது அது எம்மை வழிகேட்டிற்கு இழுத்து செல்லும் என்பதனை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை பற்றியும் இதனை முழுமையாக நம்பியவர்கள் அந்த விசுவாசிகள் அந்த முத்தகீன்கள் அந்த முஹ்ஸினீன்களை பற்றி சொல்கிற பொழுது அவர்களுடைய அந்த பண்புகளையும் இயல்புகளையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இந்த ஒவ்வொன்றையும் வைத்து நான் இந்த அல் குர்ஆனின் வசனத்தின் அடிப்படையில் சரியாக இருக்கிறேனா என்பதனை ஒவ்வொருவரும் சுய விசாரணை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரத்து ஜுமர் 23வது வசனம், அல்லாஹு நஸ்ஸல அஹ்கமல் ஹதீஸ் கிதாபன் முதஷாபிஹன் மதானி. அல்லாஹ் செய்திகளிலே மிக அழகானதை யாரினாலும் இப்படி ஒரு அழகான முறையில் சொல்ல முடியாத அமைப்பிலே இந்த வேதத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறார். இந்த வேதத்தின் இயல்பு என்னவென்றால் முதஷாபிஹன், ஒரு வசனம் இன்னொரு வசனத்திற்கு ஒத்து வரக்கூடிய வகையிலே இருக்கும். அதே போன்று மதானி, மீண்டும் மீண்டும் இது ஓதப்படக்கூடிய அளவிலே ஞாபகம் செய்யப்படக்கூடிய அளவிலே அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை வடிவமைத்திருக்கிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹு. அதாவது இந்த அல் குர்ஆனிய வசனம் ஓதி காண்பிக்கப்படுகிற பொழுது இந்த வசனங்களின் காரணமாக உண்மையிலேயே யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுடைய உரோமங்கள் சிலிர்த்து விடுகின்றன. சும்மா தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா ஜிக்ரில்லாஹ். அதனைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த கட்டமாக அவர்களுடைய தேகங்களும் அவர்களுடைய உள்ளங்களும் அதிலே சொல்லப்பட்ட விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ்வை நினைவு செய்வதன் பால் இந்த தேகங்களும் உள்ளங்களும் இசைந்து கொடுக்கின்றன, இலகி விடுகின்றன என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருக்கிறோம் என்று வாயளவிலே நாம் பேசுகிறோம் என்றால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்வின் வசனங்கள் முன்வைக்கப்படுகிற பொழுது எமது உறவங்கள் சிலிர்க்கிறதா? அல்லாஹ்வின் வசனங்கள் முன்வைக்கப்படுகிற பொழுது எமது தோள்களும் எமது உள்ளங்களும் அதிலே சொல்லப்பட்டவற்றை நோக்கி திரும்புகிறதா என்பதனை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இப்படி ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அதுதான் நேர்வழியாகும், அவர்தான் நேரான பாதையில் இருக்கிறார். இந்த அல்குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா தான் நாடியோருக்கு நேர்வழி காட்டுகிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனம், இன்னமல் முஃமினூன், விசுவாசிகள் என்றால் யார்? நாம் விசுவாசிகள் என்று சொன்ன காரணத்தினால் விசுவாசிகளாக ஆகிவிட முடியுமா? அல்லாஹ் கூறுகிறான், முஃமின்கள் என்றால் யார் என்று தெரியுமா? அல்லதீன இலா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹ் என்று அவருடைய பெயர் ஞாபகப்படுத்தப்பட்டால், அல்லாஹ் நினைவு செய்யப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா, அவனுடைய வசனங்கள் ஏறி காண்பிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த ஈமானை விட இன்னும் ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டுவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், இவர்கள் தம்மை நம்பிக்கொண்டிருக்க மாட்டார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப பொருள்களின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ் அவன் மீது முழுக்க முழுக்க அவர்களுடைய அனைத்து காரியங்களையும் பொறுப்பு சாட்டி அவனையே நம்பிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தின் 35வது வசனம், அல்லதீன இதா ஜிக்ரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், இந்த விசுவாசிகள் நல்லவர்கள் அல்லாஹ்வுடன் சிறந்த கூலிகளை பெறுபவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் நினைவு செய்யப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் நடுநடுங்கும். அவர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களின் பொழுதும் அவர்கள் பொறுமையாக இருந்து கொள்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அதே போன்று இவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த செல்வங்களில் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த ஒவ்வொரு வசனங்களின் மூலமும் அல்லாஹு தஆலா எதிலே நேர்வழி இருக்கிறது என்பதனையும் அந்த நேர்வழியை ஏற்று நடக்கக்கூடிய மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்பதனையும் கூறுகின்ற அதேவேளை அவர்கள் இப்படியான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதனையும் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். அதே போன்று இதே விசுவாசிகளில் இதே அல்லாஹ்வை பயப்பட்டு நடக்கக்கூடியவர்களில் 3 வகையானவர்கள் இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். பிறகு நாம் இந்த வேதத்தை எமது அடியார்களில் நாம் யாரை தெரிவு செய்தோமோ அவர்களுக்கு சொந்த, அதாவது இந்த வேதத்தை அனந்தர சொத்தாக ஆக்கினோம், அவர்களுக்கு சொந்தமாக ஆக்கினோம். இந்த நேர்வழி பெற்றவர்களில் 3 வகையானவர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு வகையானவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருப்பார்கள், அவனுடைய சட்டத்தை முழுக்க முழுக்க ஏற்று நடப்பார்கள், ஆனால் அவர்கள் தவறு செய்து கொண்டு தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தான் செய்யக்கூடிய தவறை, இது தவறு, அல்லாஹ்வுடன் இது குற்றமாகும், அவன் நினைத்தால் கண்டிப்பான் என்ற ஒரு சிந்தனையோடு அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் தவறு செய்வார்கள். அங்கு அவர்கள் பிடிவாதம் பிடித்துக் கொண்டு தான் செய்வது சரி என்று வாதாட மாட்டார்கள். 2வது பகுதி, இதே சத்திய கூட்டத்திலே நடுநிலையாக இருந்து கொள்பவர்களும் இருப்பார்கள். தவறுகளை செய்ய மாட்டார்கள், ஆனால் நல்ல விடயங்களிலே நன்மையான காரியங்களிலே போட்டி போட மாட்டார்கள். நடுநிலையாக கடமைகளை மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா அனுமதித்த, அல்லாஹு தஆலா ஆதாரம் கொடுத்த நல்ல விடயங்களின் பால் போட்டி போடக்கூடியவர்களும் இந்த ஒரு கூட்டத்திலே, இந்த சத்திய கூட்டத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று இதே விசுவாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது சூரத்து ஆலே இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 133வது வசனம் தொடக்க 136வது வசனம் வரை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஸிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் வானம் பூமி எனவு விசாலம் கொண்ட சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அது அனைவருக்கும் அல்ல, அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்களுக்காக அது தயார் செய்யப்பட்டு வைத்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம் என்று சொல்லிவிட்டு அந்த முத்தக்கீன்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் சரியாக இருக்கிறோமா இல்லை என்றால் என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இலகுவான சந்தர்ப்பங்களிலும் கஷ்டமான சந்தர்ப்பங்களிலும் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனிதர்களை மன்னித்து விடுபவர்களாக இருப்பார்கள். இத்தகைய நல்லவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷதன் அவ் ஸலமூ அன்ஃபுஸஹும், இத்தகைய நல்லவர்கள் ஒரு மோசமான மானக்கேடானதை செய்து விட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்துவிட்டால் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனே அல்லாஹ்வை அவர்கள் நினைவு செய்வார்கள். அவனிடத்தில் தனது பாவத்துக்காக மன்னிப்பு கோருவார்கள். அல்லாஹ்வையன்றி பாவங்களை மன்னிக்க கூடியவர் யார்தான் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு சொல்கிறான், வலம் யுஸிரு அலா மா ஃபஅலூஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் செய்த தவறிலே அவர்கள் பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்க மாட்டார்கள். எனவே பாருங்கள், நேர்வழி பெற்றவர்கள், சத்தியவாதிகள், நல்லவர்கள் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தக்கூடிய இவர்கள் ஒரு மானக்கேடானதை கூட செய்வார்கள், ஒரு பாவத்தை செய்வார்கள், ஆனால் அதிலே அடம்பிடித்திருக்க மாட்டார்கள். தான் செய்தது சரி என்று வாதாடி கொண்டிருக்க மாட்டார்கள். உடனே அல்லாஹ்வை நினைவு செய்வார்கள். தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் இஸ்திகஃபார் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இது இவற்றை அல்லாஹு தஆலா கூறிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், உலாஇக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்துன் மிர் ரப்பிஹிம், இத்தகையவர்களுக்கு தான் அல்லாஹ்விடம் இருந்துள்ள மன்னிப்பு இவர்களுக்கு கூலியாக கொடுக்கப்பட இருக்கிறது. வஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், இன்னும் பல பூஞ்சோலை வனங்கள் இருக்கின்றன, அதன் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். வநிஅம அஜ்ருல் ஆமிலீன், இப்படி அமல்கள் செய்து கொண்டு நல்ல முறையிலே வாழ்ந்தவர்களுடைய கூலிதான் அந்த மறுமையிலே மிகவும் சிறந்தது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த சத்தியத்திற்கு, அதாவது இந்த முஃமினாக இருப்பதற்காக, இந்த சொர்க்கத்திற்காக தான் நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம். அதற்காகத்தான் இந்த சத்திய கூட்டத்திலே நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். அதே போன்று இந்த அனைத்தையும் தாண்டி இந்த ஒவ்வொரு அல்குரானிய வசனங்களின் அடிப்படையில் நான் சரியாக இருக்கிறேனா, இது என்னிலே இருக்கிறதா இல்லையா என்பதனை நாம் யோசித்து பார்த்து எம்மை நாம் சீர்திருத்தினால்தான் எமது இலட்சியமான அந்த சுவனத்தை அடைய முடியும் என்பதனை ஒவ்வொரு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அக்கூல கௌலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். சுப்ஹானல்லாஹ்.
سبحان الله وبحمده سبحان الله العظيم ان الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد
الله تعالى இந்த மனித சமூகத்தை ஆக மொத்தத்திலே இரண்டு வகையினராகத்தான் பிரிக்கிறார். ஒன்று முஸ்லிம்கள், இரண்டாவது காஃபிர்கள். இந்த இரண்டு பகுதிகளுக்குள் தான் மற்றைய ஒவ்வொரு வகையினரும் சம்பந்தப்படுகிறார்கள். மேலே நாம் முஸ்லிம்கள் என்ற அந்த பகுதிக்குள் மூன்று வகையானவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு விளக்கத்தை பார்த்திருந்தோம். அதே போன்று இந்த காஃபிர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் முஸ்லிம்களுக்கு நேர் மாற்றமானவர்கள். அல்லாஹு தஆலா மூமின்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது சூரத்துல் பக்கராவிலே எப்படி சொல்கிறான், அல்லதீன யுஃமினூன பில் கைப், முஃமின்களின் அடிப்படை என்னவென்றால் அவர்கள் கண்ணுக்கு தெரியாத மறைவானவற்றை நம்புவார்கள். அது அல்லாஹ் மறுமையினால் சுவனம் நரகம் தண்டனை அனைத்தையும் அவர்கள் நம்புவார்கள். அதே நேரம் காஃபிர்கள் அவர்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். அவர்களுடைய விடயம் என்னவென்றால் இந்த காஃபிர்களின் நிலைப்பாடை சுருக்கமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய உலக வாழ்க்கை மட்டும்தான் தெரியும். மர்மையை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு கிடையாது, மர்மையை பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது. அதனை விட்டும் அவர்கள் பராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா காஃபிர்களை குறிப்பிடுகிறார். இந்த காஃபிர்களில் ஒரு பகுதிதான் முனாஃபிக்குகள் என்று சொல்லப்படும். ஆனால் இந்த முனாஃபிக்குகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் வெளிப்படையாக இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டு அவர்கள் தெரிய மாட்டார்கள். அவர்கள் கோழைகள் என்று சொல்லலாம். அவர்கள் இதே சத்திய கூட்டத்திற்குள் எது நேர்வழி என்று சொல்லப்படுகிறதோ அதே கூட்டத்திற்குள் தான் இருப்பார்கள். ஆனால் உள்ளத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது, அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய அச்சம் முழுமையாக இருக்காது. ஏன் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அதன் காரணமாக இந்த இஸ்லாத்திற்குள் இருந்து கொண்டிருப்பார்கள். இதனை பற்றி அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான், மனிதர்களில் சிலர் உங்களிடம் வந்து அல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டோம், மறுமையை நம்பி இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் மூமின்கள் அல்ல என்று அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிக்குகளை மிக தெளிவாக அடையாளப்படுத்துகிறார். எனவே இந்த முனாஃபிக்குகளுடைய இந்த தன்மை முழுக்க முழுக்க காஃபிர்களுடைய அதே மனநிலை. ஆனால் ஏதோ ஒரு தேவைக்காக இந்த இஸ்லாத்திற்குள் இருந்து இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் அதே போன்று மற்றவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருப்பார்கள். இதன் காரணமாக அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு நரகத்தை கொடுக்கிறான், இந்த முனாஃபிக்குகளுக்கு பித்தர்க்கில் அஸ்பல் மினன்னார், நரகத்தின் அடித்தட்டை அவர்களுக்கு கொடுக்கிறான். எனவே இந்த முனாஃபிக்குகள் என்ற அந்த பகுதிக்குள் எம்மை நாம் ஆளாக்கிக் கொள்ளாமல் சரியான முறையிலே கண்காணித்துக் கொள்வது எம் ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும். இந்த முனாஃபிக்குகள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிற பொழுது அவர்களுக்கான அடையாளங்கள் பலவற்றை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயத்தில் முனாஃபிகீன் அர்பா, முனாஃபிக்குடைய அடையாளம் நான்காகும். இதா ஹத்தத கதப், அவன் பேசினால் பொய் பேசுவான், அவன் வாக்களித்தால் மாறு செய்வான், அவன் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் சோகம் செய்வான். பேசுவான், சண்டை என்று வந்தால் அவன் கூடாத வார்த்தைகளை பேசுவான். முஸ்லிமுடைய மற்றொரு அறிவிப்பிலே முஸ்லிம், அவன் தொழுது நோன்பு பிடித்து தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டாலும் அவன் முனாஃபிக் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த நான்கு மட்டும்தான் முனாஃபிக்குகளுடைய பண்பு கிடையாது. முனாஃபிக்குகளுடைய பண்பு ஏராளமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவற்றை அடுக்கிக் கொண்டே போகிறார். சூரத்துல் நிசா என்ற அத்தியாயத்தின் 142 வசனம், இன்னல் முனாஃபிகீன் யுகாதிஊனல்லாஹ வஹுவ காதிஊஹும், நிச்சயமாக முனாஃபிகுகள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள், அவன் அவர்களை ஏமாற்றுகிறான். வஇதா காமூ இலஸ் ஸலா காமூ குஸாலா, அவர்கள் சொல்லுவதற்காக எழும்பினால் அவர்கள் சோம்பேறிகளாக எழும்புவார்கள். யுராவுனன்னாஸ், அவர்கள் சொல்லுவது அல்லாஹ்விற்காக அல்ல மக்களுக்கு காட்டுவதற்கு தான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரத்துல் பக்கராவை புரட்டி பார்த்தால் அல்லாஹு தஆலா இந்த முனாஃபிக்குகளை மிக அழகாக அடி ஒட்டி கூறுகிறான். எப்படி இந்த முனாஃபிக்குகள் யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, இவர்கள் அல்லாஹையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். வமா யஃதஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே தவிர ஏமாற்றிக் கொள்வதில்லை. வமா யஷ்உரூன், அதை அவர்கள் உணர மாட்டார்கள். ஃபீ குலூபிஹிம் மரலுன், அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது. ஃபஸாதஹும் அல்லாஹு மரலா, அல்லாஹ் அவர்களுடைய நோயை அதிகப்படுத்தி விட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது. பிமா கானு யக்ரிபூன், இவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்த காரணத்தினால். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், பூமியிலே அவர்கள் குழப்பம் செய்து கொண்டிருப்பார்கள், நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் ஆனோ இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் குழப்பவாதிகளா, நாங்கள் தான் சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அலா இன்னஹும் ஹுமுல் முஸ்திதூன் வலாக்கின் லா யஷ்உரூன், அவர்கள் தான் குழப்பவாதிகள், அதை யாரும் அதாவது அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். தொடர்ந்து சொல்கிறான், மனிதர்கள் ஈமான் கொண்டது போன்று அழகாக நடந்து கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொண்டு அழகாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், அனுக்மினுக்கமா ஆமன சுபஹா, மடையர்கள் ஈமான் கொண்டது போன்று நாங்களும் ஈமான் கொண்டு வாயை மூடிக்கொண்டிருக்கவா. அலா இன்னஹும் ஹுமுஸ்ஸுஃபஹா, அல்லாஹ் சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தான் மடையர்கள். வலாக்கின் லா யஅலமூன், அதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். தொடர்ந்து சொல்கிறான், வஇதா லகுல் லதீன ஆமனூ காலூ ஆமன்னா, அவர்கள் ஈமான் கொண்டவர்களை கண்டால் சொல்வார்கள் நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நாம் உங்களோடு தான் இருக்கிறோம், உங்களுடைய ஜமாத்தில் தான் இருக்கிறோம், நான் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். வஇதா கலவு இலா ஷயாத்தீனிகம், அவர்களுக்கு என்று ஒரு ஷைத்தானிய பட்டாளம் இருக்கும், அவர்களை நோக்கி சென்றால் சொல்வார்கள் இன்னமாக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸியூன், நாங்கள் உங்களோடு தான் எப்பொழுதும், அதை யாராலும் மாற்ற முடியாது, நாங்கள் அவர்களோடு சென்று வருவதற்கு காரணம் அவர்களை நாம் கேலி செய்கிறோம், அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் இவர்களை கேலி செய்கிறான், இவர்களை பரிகசிக்கிறான். இவர்களுடைய அந்த வரம்பு மீறல்களிலே, இவர்களுடைய இந்த வழி கேட்டிலே சட்டணிந்து கெட்டடையும்படி அல்லாஹ் இவர்களை விட்டு விட்டான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டு சொல்கிறான், உலாஇக்கல் லதீன இஷ்தரவு வலாலத பில் ஹுதா, இவர்கள் தான் நேர்வழிக்கு பிறகு நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும் வமா கானு முஹ்ததீன், இவர்களுடைய வியாபாரத்தில் இவர்கள் லாபமடையவும் அல்ல அதே போன்று இவர்கள் நேர்வழி பெறவும் இல்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று நான் மேலே இந்த உதாரணங்களை கூறியதன் காரணம், அந்த நான்கு விடயங்கள் அதை செய்தால்தான் முனாஃபிக் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. முனாஃபிக்களினுடைய தன்மைகள் ஏராளம் இருக்கிறது, அல் குர்ஆனிலே அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போன்று செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன்லம் யஃஸு, அதாவது மன் மாத வலம் யஃஸு வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பிஹஸ்வின் மாத்த அலா ஷுஅபத்தின் மின் நிஃபாக். யார் மரணிக்கிறாரோ, எப்படி தெரியுமா, போராடாமல் மரணிக்கிறாரோ, அல்லது தனது உள்ளத்திலே போராட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையே அவருக்கு வந்தது கிடையாது, அப்படி மரணிக்கிறார் என்றால் அவர் நயவஞ்சகத்தனத்தின் ஒரு பகுதியோடு மரணிக்கிறார் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே நாம் மூமின்களாக வாழ வேண்டும் என்றால் அல் குர்ஆன் சுன்னாவை எடுத்து படித்து மூமின்களுக்குள்ள அடையாளங்கள், அவர்கள் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்ன என்பதனை புரிந்து நடக்க வேண்டும். எமது இஷ்டப்படி நடப்பதினால் ஒருபோதும் மூமின்களாக ஆக முடியாது. எனவே பாருங்கள், மேற்கண்ட இந்த ஒவ்வொரு உதாரணங்களின் மூலமும் முனாஃபிக்குகள் என்ற ஒரு பகுதியை நாம் புரிந்திருப்போம். இவ்வளவு அடையாளங்களை அல்லாஹு தஆலா கூறியும் இதற்கு பிறகாவது முனாஃபிக்குகளில் மாற்றம் வருமா என்று கேட்டால் ஒருபோதும் வராது. அவர்கள் முனாஃபிக்குகளாக இருக்கும் காலம் முழுக்க அவர்கள் மாறவே மாட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா அதனை மிக தெளிவாக சொல்கிறான், உலாயிகல் லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் வஸம்இஹிம் வஅப்ஸாரிஹிம். அல்லாஹ் இவர்களுடைய உள்ளங்களிலும் இவர்களுடைய கண் பார்வைகளிலும் இவர்களுடைய செவி புலன்களிலும் முத்திரையிட்டு விட்டான், சீர் வைத்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இதுதான் முஃமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசமாகும். மேலே நாம் பார்த்தோம், எப்படி ஒரு முஃமினாக இருந்தால் அவருக்கு அல் குர்ஆனிய வசனம் சொல்லப்பட்டால் மேல் நடுநடுங்கும், உள்ளம் பயத்தினால் உள்ளம் நடுநடுங்கும், மேல்கள் சிலிர்த்துவிடும். அதனை செய்வதற்கு அல் குர்ஆன் சுன்னாவின் பிரகாரம் சொல்லப்பட்ட வசனத்தின்படி செயல்படுவதற்கு அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் முனாஃபிக்குகள் இவ்வளவு அழகாக அடையாளங்கள் இருந்தாலும் இது பற்றி அவர்களுக்கு கணக்கே இருக்காது. அவர்களுடைய இஷ்டப்படி அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்களுடைய உள்ளத்திலே சீல் போடப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய காதுகளிலே கண்களிலே சீல் வைக்கப்பட்டு விட்டது. எனவே இதுதான் முஸ்லிம்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் மத்தியில் உள்ள பாரிய வித்தியாசம். முஸ்லிம்களாக இருந்தால், மூமின்களாக இருந்தால் ஒவ்வொரு அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவின் வார்த்தைகளையும் மிக முழுக்க முழுக்க செவிமடுத்து அதனை உள்வாங்கி அதனை தனது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவார்கள். காஃபிர்களாக முனாஃபிக்குகளாக இருந்தால் அவர்களுடைய இஷ்டப்படி யார் என்ன சொன்னாலும், அல்லாஹ் என்ன சொன்னாலும், நபி என்ன சொன்னாலும் அனைத்தையும் புறக்கணித்து விட்டு வாழ்வார்கள். எனவே இந்த அடிப்படையை வைத்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு உபதேசத்தை கூறலாம் என்று நினைக்கிறேன். இதே சத்திய இஸ்லாம், இதே சத்திய இஸ்லாம் தான் அன்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இருந்தது. இதே சத்திய கூட்டத்தை போன்று அவர்களும் அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவின் அடிப்படையிலே வழி நடாத்தினார்கள். சில இதுவரையில் எமது ஜமாஅத்திலே இணையாமல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தக்கூடிய பிரகாரம் இந்த முனாஃபிக்குகள் சிலரை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய சில செயற்பாடுகளை பார்த்துவிட்டு இவரும் இந்த ஜமாஅத்திலே தான் இருக்கிறார், இவர் இப்படி நடந்து கொள்கிறார், இந்த ஜமாஅத்து சத்தியமாக இருக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இது இந்த அல் குர்ஆனிய வசனமும் ஹதீஸுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே வஹீ அறிவிக்கப்பட்டிருந்த அந்த காலத்திலே இறக்கப்பட்ட வசனங்களாகும். அந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் இருந்தார்கள், அந்த ஒரு சத்திய கூட்டத்திற்குள் இருந்தார்கள். வஹீ அறிவிக்கப்படக்கூடிய இவர்கள் முனாஃபிக்குகள் என்று அல்லாஹு தஆலா காட்டி விடுவான் என்ற பயம் கூட இல்லாமல் அந்த நேரத்திலேயே முனாஃபிக்குகள் இருந்திருப்பார்கள் என்றால் இந்த காலத்திலே இருப்பது ஒரு பெரிய விடயமா? எனவே வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்னவென்றால், இந்த சக்தி இஸ்லாத்தை விளங்குவதென்றால் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வைத்து அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவோடு உரசி பாருங்கள். இருக்கக்கூடிய ஒரு சில மோசமானவர்களை வைத்து இந்த சத்தியத்தை நீங்கள் எடை போடாதீர்கள் என்பதனை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். வல்ல அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த சத்தியத்திலே நாம் இணைந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தின்படி பயணிப்பதற்கு அருள் செய்வானாக. முஃமின்களாக முஸ்லிம்களாக எம்மை நாம் மாற்றிக்கொண்டு வல்ல அல்லாஹ்வின் சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எமக்கு அருள் செய்வானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லீ வலக்கும்.
சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد
جمعة لينام நாம் யார் என்பதை நாமே சிந்திப்போம் என்ற ஒரு தலைப்பிலே முஃமின்கள் என்றால் யார், அவர்களினுடைய பண்புகள், அவர்களுடைய நம்பிக்கைகள், செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும், அதேபோன்று காஃபிர்களின் ஒரு பகுதியான முஸ்லிம்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் இவர்களுடைய நம்பிக்கை என்ன, இவர்களுடைய செயல்பாடுகள் பற்றியும் நாம் ஜும்மாவிலே பார்த்திருந்தோம். இந்த முஃமின்கள் முனாஃபிக்குகள் இவர்களை மிக அழகாக பிரித்தறிவிக்கக்கூடிய, பிரித்து விளக்கக்கூடிய ஒரு விடயமாக நாம் ஜும்மாவிலே அவதானித்தது நேர்வழி அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் இருக்கிறது. இந்த நேர்வழியில் இருக்கக்கூடிய, இந்த குர்ஆன் சுன்னாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை, அல்லாஹு தஆலா கூறிய வார்த்தைகளை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகளை முஃமின்கள் என்ன செய்வார்கள், அப்படியே காது கொடுத்து கேட்டு உள்ளத்திற்கு உள்வாங்கி அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை சிந்தித்து சரியாக இருந்தால் இன்னும் அதே பயணத்தை தொடருவார்கள். அதே நேரம் அந்த வசனத்தின் அடிப்படையில் பிழைகள் இருக்கும் என்றால் அதனை மாற்றிக்கொள்வார்கள். அதையும் தாண்டி சில நேரங்களில் அவர்களுடைய சூழ்நிலை இருக்காது. அந்த நேரத்தில் அதற்காக வருந்திக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டு அல்லாஹ் சோதித்து விடுவானோ தண்டித்து விடுவானோ என்ற பயத்திலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு இப்படி முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவன் தான் எனக்கு ரப்பு, அவன் ஒருவன் தான் இலா, அவன் இயற்றியதுதான் சட்டம், நான் நினைத்தது போன்று வாழ முடியாது என்று முழுக்க முழுக்க அல்லாஹ்வே அவர்கள் சார்ந்திருப்பார்கள். அதே நேரம் முனாஃபிக்குகளை எடுத்துக்கொண்டால்
அவர்களுடைய அந்த ரப்பு அந்த இலா அவர்களுடைய மனோ இச்சைதான். அவர்கள் ஆசைப்படக்கூடியதை செய்வார்கள், நினைத்ததை பேசுவார்கள், அவர்களுடைய இஷ்டப்படி நடப்பார்கள். அல் குர்ஆன் அல் ஹதீஸா அதை பற்றிய கணக்கே அவர்களுக்கு இருக்காது. ஒரு தேவைக்காக எம்மோடு வந்து சேர்ந்து இருந்து கொள்வார்கள், அதற்காக சில வேஷங்களை போட்டுக் கொள்வார்கள். தொழுகைக்கு முதல் ஜமாத்திலே நிற்பார்கள், முழுக்க முழுக்க பாடுபடுவது போன்று காட்டுவார்கள். இப்படி ஒரு பாரிய வித்தியாசம் உள்ளத்திலே இருக்கும், வெளிப்படையில் எம்மால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியாது. எனவே நாம் எம்முடைய இலட்சியம் சுவனம், அதற்காகத்தான் இன்று இருக்கக்கூடிய சகல பிரிவுகளையும் விட்டு இது ஒன்றுதான் சொர்க்கம் செல்லும் என்ற நம்பிக்கையிலே வந்து சேர்ந்திருக்கிறோம். எம்மிலே அந்த முனாபிக்குகளின் காபிர்களின் வாடை கூட அடித்துவிடக் கூடாது. எனவே அவர்களுடைய அந்த முனாபிக்குகளுடைய காபிர்களுடைய பண்புகள் என்னென்ன இருக்கிறதோ அந்த அனைத்தையும் எம்மை விட்டு களைய வேண்டும். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயான்களின் கருப்பொருளாக இருக்கிறது. எனவே எப்பொழுதும் நாம் இந்த உள்ளத்தையும் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து சொல்லப்படக்கூடிய அல் குர்ஆன் அஸ் சுன்னாவின் படி நான் இருக்கிறேனா என்ற சுய விசாரணை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் தான் சென்ற ஜும்மாவிலே ஜும்மாவின் பிறகு தூங்குகிற விடயத்தை பற்றிய ஒரு விடயம் சொல்லப்பட்ட போது அதிலே சில வார்த்தையில் சில தவறுகள் ஏற்பட்டது அல்லது புரிதல்களில் சில தவறுகள் ஏற்பட்டது என்று சொல்லலாம். இந்த அல் குர்ஆனிய வசனத்தை சற்று பாருங்கள். ஜும்மாவிலே சொல்லப்பட்ட பிரகாரம் இரையச்சத்தோடு தக்வாவோடு பாருங்கள், அப்பொழுதுதான் அது நேரான வழியை காட்டும். விமர்சன கண்ணோட்டத்தோடையோ அல்லது குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்றோ பார்த்தால் அப்படித்தான் விளங்கும். அல்லாஹு தஆலா கூறுகிறான் சூரா முஹம்மது 47வது அத்தியாயம் 16வது வசனம், நபியே நீங்கள் வேதத்தை ஓதும் சமயத்தில் உங்களுக்கு செவி சாய்ப்பவர்கள் போல இருந்து உங்களை விட்டு வெளியேறி சென்றதும் இவ்வேத ஞானம் கொடுக்கப்பட்டவர்களை நோக்கி சற்று முன் இவர் என்ன கூறினார் என கேட்பவர்களும் அவர்களில் சிலர் இருக்கின்றனர். இத்தகையவர்களின் உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டார், இவர்கள் தங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்கள். நபியே நீங்கள் வேதத்தை ஓதும் சமயத்தில் உங்களுக்கு செவி சாய்ப்பவர்கள் போல இருந்து உங்களை விட்டு வெளியேறி சென்றதும் இவ்வேத ஞானம் கொடுக்கப்பட்டவர்களை நோக்கி சற்று முன் இவர் என்ன கூறினார் என கேட்பவர்களும் அவர்களில் சிலர் இருக்கின்றனர். இத்தகையவர்களின் உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், இவர்கள் தங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்கள். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் சென்ற ஜுமாவிற்கு பிறகு சில விடயங்கள் பேசப்பட்டன. அதனை சற்று விளக்கமாக இந்த இடத்தில் முன்வைத்தால்தான் சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய சில குழப்ப நிலைகளும் அதே போன்று நான் என்ன கூறினேன் என்பதனையும் தெளிவுபடுத்த முடியும். இந்த முஸ்லிம்கள் முஃமின்கள் என்ற இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் இதனை நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம். அந்த நான்கு பகுதிகளிலே முதலாவது முஃமின்கள் என்ற ஒரு பகுதி, இரண்டாவது பலவீனமான முஃமின்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரு பகுதி, மூன்றாவது முனாபிக்குகள், நான்காவது முனாபிக்குகளிலும் அதாவது உயர்ந்தவர்கள் என்று சொல்லலாம். இப்படி ஒரு நான்கு பகுதியை எடுத்து விளக்கினால் இலகுவாக விளக்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன்.
இங்கு விடயம் என்ன? உபதேசம் செய்யப்படுகிற பொழுது தூங்குவது என்ற ஒரு அம்சம் காணப்படுகிறது. இது சரியானதா என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவாக எப்படி சொல்கிறார்கள்? தூக்கம் வருகிறதா, இடத்தை மாற்றி உட்காருங்க. இந்த தூக்கம் இருக்கிறது, இது முஃமின்களுக்கும் வரும், முனாஃபிக்குகளுக்கும் வரும், இரண்டு பேருக்கும் தூக்கம் வரும். இந்த முஃமின்களில் அந்த முதல் நிலையானவர்கள் எப்படி இருப்பார்கள்? தூக்கம் வருகிறதா, உடனே அவர்களுக்கு சிந்தனையில் வரும் என்ன, இடத்தை மாற்றி உட்கார வேண்டும், எனக்கு தூக்கம் வருகிறது. சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை செவ்மடுக்க முடியாமல் போய்விடும். அல் குர்ஆன் சுன்னா ஓதப்பட்டால் மேல் நடுங்கும், உள்ளம் சிலிர்க்கும் என்று வருகிறது, எனக்கு தூக்கம் வருகிறது, இடத்தை மாற்ற வேண்டும் என்று அவர் எழும்பி இடத்தை மாற்றி உட்கார்வார். இது ஒன்று. இரண்டாவது பகுதி, இவரும் மூமின் தான், அல்லாஹ்வை முழுக்க முழுக்க நம்புகிறார், சொர்க்கத்தை நம்புகிறார், நரகத்தை நம்புகிறார், முனாஃபிக் அல்ல, மூமின். இவருக்கும் தூக்கம் வருகிறது, ஆனால் ஷைத்தான் அவரை மிகைக்கிறார். பலவீனம், பொதுபோக்கு அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார், அப்படியே இருக்கிறார், திடீர்னு தூக்கம் போய்விட்டது, சரி இடத்தை மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை பிறக்கும். ஏனென்றால் அவர் மூமின், அவருக்கு சட்டம் தெரியும். அப்பொழுது ஒரு யோசனை, என்ன இப்பொழுது எழும்பினால் நான் தூங்கினேன் என்று கண்டுபிடித்து விடுவார்கள், உடனே அப்படியே உட்கார்ந்து கொள்வார். ஷைத்தானுக்கு இன்னும் வசதி, இன்னும் திருக்குவான். இப்படியே இருக்க இருக்க என்ன நடக்கும்? அழகான ஒரு தூக்கம், ஜும்மா முடிந்ததும் சப்தம் இல்லாமல் போய்விட்டதை கண்டு முடிந்து விட்டது என்று எழும்புவார்கள். இது பலவீனமான மூமின். இவர் முனாஃபிக் கிடையாது. இவர் தூக்கம் வருகிறது, தூங்குகிறார், ஆனால் ஒரே ஒரு விடயம், ஒரே ஒரு கட்டளை, தூக்கம் வந்தால் இடத்தை மாற்றுங்கள், புறக்கணிக்கிறார், பொதுபோக்காக இருக்கிறார். இதனால் அவரை ஷைத்தான் உட்கொள்கிறார். இதுதான் அந்த ஜும்மாவிலே சொல்லப்பட்ட விடயம். அதே போன்று மிகுதி இரண்டு பகுதிகள் இருக்கிறது. மீதி இரண்டு பகுதிகள் என்ன? அவர்களுக்கு உள்ளத்திலே சீல், உன் என்ன சொன்னாலும் ஏறாது, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு அதை பற்றிய கணக்கே இல்லை. மூன்றாவது பகுதி முனாஃபிக்குகள். அவர்கள் தூங்குவார்கள், தூங்காமல் இருப்பார்கள், அதை பற்றி யோசிப்பார்கள், இதை பற்றி யோசிப்பார்கள், எப்படியாவது இருந்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு சொல்வது ஒன்றும் விளங்காது. இது மூன்றாவது பகுதி. நான்காவது பகுதி என்ன? முனாஃபிக்குகளிலும் விசேடமானவர்கள், பார்த்து கொண்டே இருப்பார்கள். குர்ஆனிலே சொல்லப்படுவது பிரகாரம் பார்த்து கொண்டே இருப்பார்கள், பார்ப்பதற்கு அழகாக விளங்கும், காது கொடுத்து கேட்கிறார்கள் என்று வெளியே போய் இப்பொழுது என்ன சொன்னார் என்று கேட்பார்கள். அவர்களுக்கு கேட்டு திருந்துகிற நோக்கம் கிடையாது, நடிக்க வேண்டும். யாரும் முனாஃபிக்குகள் என்று சொல்லிவிடக் கூடாது. இதனால் அவர் பார்ப்பது போன்றிருப்பார், உள்ளம் அங்கு படுத்துதான் கிடக்கும். அவர் மட்டும், அவருடைய கண்கள் மட்டும்தான் திறந்திருக்கும். இப்படி ஒரு நான்கு பகுதிகள் காணப்படுகின்றன. இதிலே நான் குறிப்பிட்ட பகுதி இரண்டாவது பகுதி. முதலாவது பகுதி, தூக்கம் வருகிறது, இடத்தை மாற்றி உட்கார்ந்து விட்டார் ஒரு விசுவாசி, சரி அதிலே சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. இரண்டாவது பகுதி இருக்கிறது, தூக்கம் வருகிறது, இடத்தை மாற்றி உட்கார வேண்டும் என்று நன்றாக தெரியும், ஏன் மாற்றுகிறீர்கள் இல்லை? ஒரு அந்த அல்குர் ஒரு ஹதீஸை புறக்கணிப்பதன் மூலம் அந்த உபதேசமே என்னவென்று தெரியாமல் சொல்கிறது. எனவே இதைதான் அங்கே சொல்லப்பட்டதே ஒழிய வேறு பகுதிகளாக நாம் அதனை விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஆனால் இதே தூக்கம் ஒரு பலவீனம் தானே, நானும் மனிதன் தானே என்று தூங்குவோம் என்றால் அது போர்டர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த முனாஃபிக்குகளின் பகுதிக்கு அது சென்றுவிடும். முக்கியமான விடயம், உள்ளம் வேலை செய்கிறதா இல்லையா, காது சரியாக செவிமடுத்து அதை பற்றி யோசிக்கிறதா இல்லையா, கண்களால் சரியாக பார்த்து சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் பற்றி நான் என்னை சுய விசாரணை செய்கிறேனா இல்லையா, இதுதான் முஃமினுக்கும் முனாபிக்கும் உள்ள பாரிய வித்தியாசமா. எனவே இதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எப்படி என்று பாருங்கள், யார் ஜும்மாவிற்கு நேரத்தோடு வந்து இமாமுக்கு முன்னால் உட்காருகிறார், காது கொடுத்து கேட்கிறார், இப்படி இவருக்குரிய சிறப்பை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யார் ஒரு கல்லை தொடுகிறாரோ அவர் அந்த ஜும்மாவை நாசமாக்கி விட்டார். ஏன், அந்த ஒரு நிமிடம் போதும் ஷைத்தானுக்கு என்ன சொல்கிறார் என்று விளக்க விளங்காமல் தம் எங்களுடைய தேவைகளையும் உலக தேவைகளையும் வைத்து யோசிப்பதற்கு அந்த ஒரு நிமிடம் போதும். பாருங்கள் எந்த அளவிற்கு அல் குர்ஆன் சுன்னா போதப்படுகிற பொழுது அதனை உள்வாங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்ற பகுதியை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்வதென்றால், உள்ளங்கள் நடுங்குகிறது, அதே போன்று மேலெல்லாம் சிலிர்கிறது, சொல்லப்பட்ட உபதேசம் அது நடைமுறையில் வர வேண்டும் என்றால் அது தூங்கினால் சாத்தியமா என்பதனை ஒவ்வொரு சகோதரர்களும் யோசித்துக் கொள்ள வேண்டும். இப்படி அடிக்கடி இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த காரணத்தினால் ஒரு கோபத்தின் காரணமாக சில வாய் தவறுகள் சென்ற ஜுமாவின் பிறகு எனக்கு ஏற்பட்டிருக்கலாம், அதற்காக மன்னிப்பு கோர வேண்டிய தேவை ஏற்பட்டால் தாராளமாக கோருகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் இந்த விடயத்தை நான் தான் கூறினேன் என்ற காரணத்தினால் என்னிடம் அழகாக வந்து ஏன் கூறினீர்கள் என்று கேட்டால் அதற்குரிய பதிலை சொல்லிவிடுவேன். அதை நாலு பேரிடம் பேசுவது, அதை 40 பேருக்கு தெரிவிப்பது, எப்படியாவது தட்டிவிட வேண்டும் என்று நினைப்பது, இதுவெல்லாம் பிழையான எண்ணங்களாகும். அல்லாஹு தஆலா நோக்கங்களை பற்றி நன்கறிந்தவன். எமக்கு எந்த தேவையும் எந்த நோக்கமும் கிடையாது. சகோதரர்கள் இன்று பல பிரச்சனைகளுக்குள் சிக்கி இருக்கிறார்கள். அல் குர்ஆன் அல் ஹதீஸிலே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தெளிவு இருக்கிறது. அல் குர்ஆன் சுன்னாவை படித்தால்தான் அந்த தெளிவை பெற்றுக் கொள்ள முடியும். அதற்கான முயற்சியை நாம் செய்கிறோம். அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தால் அர்த்தமே கிடையாது. எனவே இந்த ஒரு நோக்கத்திற்காக தான் அந்த கோபம் அந்த இடத்தில் வந்ததே ஒழிய வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஒவ்வொரு சகோதரர்களும் இதனை புரிந்து கொண்டு நாம் முஸ்லிம்கள் சொர்க்கத்திற்காக பயணிப்பவர்கள் என்பதனை புரிந்து ஒவ்வொரு விடயங்களிலும் உடன்பட்டுக் கொண்டு சகோதரத்துவ உறவை பேணிக் கொண்டு வாழ வேண்டும். சின்ன சின்ன அற்ப விடயங்களை தூக்கி பிடித்துக் கொண்டு நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாம் நாசமாக்க கூடாது. பாருங்கள், இந்த வசனத்திலே உண்மையிலேயே தூங்குபவர்கள் முனாஃபிக்குகள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், அத்தோடு தூங்குவது ஹலால் என்று வந்து விடுமா? அப்ப ஜும்மாவில தூங்கலாம், ஹதீஸ் அவர் சொன்ன பிள்ளை அப்படியா? ஒரு சகோதரர் கூறினார், தக்குவா ஓடி சிந்தித்தால் இது பிரச்சனையே கிடையாது. எனவே ஒவ்வொரு சகோதரர்களும் எம்முடைய மனநிலை, எம்முடைய தக்குவாவின் நிலை எந்த அளவு இருக்கிறது என்பதனை நாம் தான் யோசிக்க வேண்டும். முனாஃபிக்குகள் இருப்பார்கள், அவர்களுக்கு நான் இப்படி இந்த நேரம் சொல்லியது ஒன்றும் விளங்காது, அது யார் என்று எமக்கும் தெரியாது. அந்த முனாஃபிக்குகளின் நிலைக்கு நாம் சென்றுவிடக் கூடாது. எம்முடைய நோக்கம் சொர்க்கமாகும், அதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த சத்திய கூட்டத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதிலே அழகாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அதே போன்று சுருக்கமாக சொல்லப்பட்ட விடயத்திலே இதற்கு பிறகாவது தூக்கம் வருகிற பொழுது இடங்களை மாற்றி உட்காருங்கள். இதனை ஜும்மா செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அடிக்கடி ஞாபகப்படுத்துவதும் ஒரு பொருத்தம் என்று நினைக்கிறேன். இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். அப்பூலு கௌலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும்.